அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இன்னொரு சுஜாதா கதையை பார்ப்போம். கதையின் பெயர் தேஜஸ்வினி. பேர் வைத்தபோது நிஜமாகவே தேஜஸ்வினியாக இருந்து தொலைப்பாய் என்று யார் எதிர்பார்த்தார்கள் என்றார் ராஜாராமன். தேஜஸ்வினிக்கு நேற்று 27வது பிறந்த நாள். அழகாக இருக்கிறாள். தன்னம்பிக்கையில் குரங்கு சிகிச்சைகள் எல்லாம் அவள் பண்ணுவாள். தப்பு தப்பாக பொருத்தமில்லாமல் உடை அணிவாள். எதற்காக அலங்காரம் பண்ணிக்கொள்ள வேண்டும்? நான் என்ன, பொங்கல் பொருட்காட்சியா என்பாள். என்னப்பா பெருமூச்சு, உனக்கேற்ற பையன் கிடைப்பானா என்ற கவலை தேஜு. கல்யாணத்தை தவிர வேற பேச விஷயமே இல்லையா அப்பா என்பாள். என்ன பேச வேண்டும்? காஸ்மாலஜி, காரைக்கால் அம்மையார், டெலிகம்யூனிகேட்டிங், இப்படி ஏதாவது பேசுங்கள் அப்பா. எத்தனை தெரியும் உங்களுக்கு? தேஜு, அதெல்லாம் இப்போது ரெண்டாம் பட்சம். உனக்கு என்ன வயசு தெரியுமா? கல்யாணமாகி குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய வயசு. ஸ்பான்சர் விளம்பரம் போல எத்தனை முறை சொல்லிட்டீங்கப்பா. உனக்கே தெரிகிறதல்லவா, தள்ளி போட்டுக்கொண்டே போனால் உன் கல்யாண தகுதி வர வர குறைந்து வருகிறது. இதை உணர்கிறாயா? கடைசியில் என்னை மாதிரி ஒரு கிழவன்தான் கிடைப்பான் என்றார். எனக்கு ஆதாரமாக ஒரு கேள்வி எழுகிறது. பெண் கல்யாணம் பண்ணிக்கொள்ளத்தான் வேண்டுமா? அதில்லாமல் சந்தோஷமாக வாழ முடியாதா? ஒரு முக்கியமான சந்தோஷம் மறுக்கப்படுகிறதே என்றார் ராஜாராமன். சிக்ஸ்தானே என்றாள். இல்லை, தாய்மை. அதுதான் இயற்கையின் நியதி என்றார் ராஜாராமன். அது ஆட்டோ ரிக்ஷாக்களை தவிர வேறு எங்காவது எழுதியிருக்கிறதா? எந்த சாஸ்திரத்திலாவது, எந்த சட்ட புத்தகத்திலாவது? நிறைய புத்தகம் காட்டுவேன், மனு தர்மத்திலிருந்து மேரேஜ் மேனுவல் வரை. அதை எழுதியவர்கள் எல்லாம் ஆண்கள். நார்மன் மெய்லர் சொன்னதில் மட்டும் எனக்கு சம்மதம். கல்யாணம் என்பது நாலு கட்டம் இருக்கிறது. முதலில் காதலிப்பது, இரண்டாவது கல்யாணம், மூன்றாவது பிள்ளை பெற்றுக்கொள்வது, நான்காவது கணவன் மனைவியையோ மனைவி கணவனையோ முழுவதும் அறிந்து கொண்டு விவாகரத்து செய்வது என்று சிரித்தார். கல்யாணம் என்றால் பயமா? ராஜீவ் ரோஷனுக்கு என்ன தகுதி இல்லை? அப்படி இல்லையப்பா, அவனை கல்யாண நோக்கத்துடன் பார்த்தால் 24 மணி நேரமும் இரவும் பகலும் இதே முகத்துடன் வாழ வேண்டுமா? தூங்கி எழுந்ததும் பல் தேய்க்கையில், சாப்பாட்டு மேஜையில், டிராயிங் ரூமில், இரவு படுக்கையில், டாய்லெட் போகும்போது இதே மூஞ்சி தானா? இதே காதோர ரோமம் தானா? கன்சுமிட்டல் என்று எண்ணும்போது அடிபட்டு போய்விடுகிறான். மேலும் நான் உண்மை பேசிவிடுவேன். மன வாழ்க்கைக்கு ஐ லவ் யூ டார்லிங் போன்ற நிறைய பொய் தேவைப்படும் என்று தோன்றுகிறது என்றாள். அப்பாவுக்கு கோபம் வந்துவிட்டது. எக்கேடும் கெட்டுப்போ என்று சொல்லிவிட்டு அலுவலகத்துக்கு புறப்பட்டார். ரூபி என்றதும் டாஷன் தாவி ஏறிக்கொண்டது. ரூபி, நீ ஒருத்தந்தாண்டா சொல்கிறதை கேட்குற என்றார். ராஜாராம் மேம்பாலத்தில் திரும்பி ராதாகிருஷ்ணன் சாலையில் செல்லும்போது, தப்பு பண்ணிட்டேன் ரூபி, இந்த பெண்ணை இவ்வளவு தூரம் படிக்க வைத்திருக்கக்கூடாது. ஹோம் சயின்ஸோ ஜியாகிரஃபியோ இல்லை சைக்காலஜியோ படிக்க வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். ரூபி காதுகளை தாழ்த்தி ஆமோதித்து எதற்காகவோ வாலை ஆட்டியது. அழகாக இருக்கிறாள். ஐஐடியில் தங்க மெடல் வாங்கினாள். ஐஏஎம் அகமதாபாதில் எம்பிஏ. தனியார் வங்கியில் இந்த வயதில் பெரிய பதவி. இதுவே ஒரு தடை. நான் பார்க்கும் பெரும்பாலான மாப்பிள்ளைகளை விட இவளுக்கு 2 மடங்கு அதிக சம்பளம். உயரம் வேறு என்னை கொண்டிருக்கிறாள். இந்திய சராசரிக்கு அதிகம். அவள் சான்றிதழ்களையும் சிறப்புகளையும் சேகரிக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் அவளை உற்சாகப்படுத்திவிட்டு ஜூனியர் லெவலில் செஸ் ஆட தாஷ்கண்டுக்கு எல்லாம் அனுப்பிவிட்டு குடியரசு தின அணிவகுப்பில் கலந்து கொள்ளவும் சித்தார்த் பாசுவின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவும் டெல்லிக்கு அனுப்பிவிட்டு நான் படிக்கும் கண்ணாபின்னா புத்தகங்களை எல்லாம் அவளையும் படிக்க வைத்துவிட்டு இப்போது 27 வயதில் எதற்காக படிக்க வைத்தோம் என்று ஏங்குகிறேனே, இதென்ன நியாயம்? என் மேலேயே தப்புதானே என்று நொந்து கொண்டார். பு என்று சுருக்கமான பதில் அந்த சாக்லேட் கலர் ஜீவனிடமிருந்து வந்தது. ஒரே பெண், 4 வயதில் அம்மாவை இழந்தவள், மறுகல்யாணம் செய்து கொள்ளாமல் அக்காவை துணைக்கு வைத்து கொண்டு தாய்ப்பாசம் இல்லாமல் வளர்ந்ததாலோ அக்காவை அம்மா என்று தானே அழைப்பாள், நிறைய படித்ததாலோ எந்த ஆண் பிள்ளையும் சரிப்பட்டு வரமாட்டான் என்று சொன்னது அவருக்கு அச்சமாக இருந்தது. ஒருவேளை அவளை மனோதத்துவ டாக்டரிடம் காட்ட வேண்டுமோ? வாழ்க்கை முழுவதும் இந்த பெண் தனியாக இருப்பது ஆண் வர்க்கத்துக்கே செய்யும் துரோகம். இவள் மூலம் என் சந்ததி வளர வேண்டாமா? உயரம், நிறம், பேச்சில் நளினம், உடலமைப்பில் போதுமான கவர்ச்சி, ஒரு அயோட்டா கூட ரகசியமோ இச்சையோ இல்லாது விழுங்குவது போல் பார்க்கும் நேர்பார்வை, எவனுடனும் பேசும்போது அவள் கவனிக்கும் பாங்கே தனியானது. அவள் கண்களை நேராக பார்க்க சில ஆண்கள் தான் தயங்குவார்கள். இந்த பெண்ணை பற்றி வேறு விதமாக நினைக்கிறோமோ என்ற குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தி விடுவாள் தேஜஸ்வினி. பிரகாசினி, இத்தனை அருமையான பொண்ணுக்கு இதுவரை 10 மாப்பிள்ளைகள் பார்த்து விட்டார். முதலில் ஒரே சப்ஜெக்ட் சகஜாதி என்று ஆரம்பித்து அதன்பின் தமிழ் தெரிந்தவனாக இருந்தாலே போதும் என்று தேடி, தமிழ் தெரியாவிட்டாலும் திராவிட மொழி ஏதாவது தெரிந்தால் போதும் என்று மாற்றி, நல்ல வேலை, நல்ல குணம், தோற்றம், இது போதும் என்று இன்னும் தளர்த்தி, இவ்வாறு மெல்ல மெல்ல தேடல்களின் விஸ்தீரணத்தை அதிகரித்து இப்போது ஆபீஸில் அல்லது பார்ட்டிகளில் எந்த ஆணை பார்த்தாலும் அது பஞ்சாபியோ பெங்காலியோ முதலில் இவன் நம் தேஜுக்கு சரிப்பட்டு வருவானா என்று மனசுக்குள் ஒரு கேள்வி கேட்பார். வடிகட்டும் விதிகளை தளர்த்தி தளர்த்தி இதுவரை ஒரு அமெரிக்கன் உட்பட 10 பேரை காட்டிவிட்டார். காட்டுதல் என்பது என்ன? அதன் பொதுவான கதை வசனம் இவ்வாறு இருக்கும். தேஜு, இன்னைக்கு டின்னருக்கு செஞ்சுரி கிளப்பில் ஒருத்தனை மீட் பண்ண போகிறேன். தாராளமாப்பா, ஐ எம் எக்ஸைட்டட். கிண்டலா? உண்மையாப்பா, எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? மிஸ்டர் ரைட்டை சந்திக்க முதல்ல ஃபோனில் பேசு. ஹலோ ஹலோ, அந்த பக்கம். ஐ எம் வினய் அல்லது விகாஸ் அல்லது தாஸ்குப்தா, ஏதாவது ஒரு பெயர் இருக்கும். ஹாய் வினய், உனக்கு கேஆஸ் தியரி தெரியுமா? ஆரம்பிச்சிட்டியா? அவனை முதல்ல கொஞ்சம் பேச விடுமா? கேஆஸ் வாட்? ஐ எம் சாரி, நோ ஐடியா. ஆளை விடுமச்சி. உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்? ஐ லைக் டிவி, மூவி, ஜிவி, ஜின் அண்ட் விஸ்கி. ஹஹஹஹ, சிரிக்காமல் டிவியில் என்ன பார்ப்பீங்க என்று கேட்பாள். எஃப்டிவி பார்ப்பேன், கிரிக்கெட் பார்ப்பேன். ஓ, எல்லாம் ஆரோக்கியமான விஷயங்கள் தான். இதன் பின் பிரம்மாஸ்திரம். நீங்கள் சமீபத்தில் என்ன புஸ்தகம் படிச்சிங்க? சாரி, நான் புஸ்தகம் படிக்கிறதெல்லாம் இல்லை, எல்லாம் நெட்டில் பார்த்துப்பேன் என்றால் அந்த இடத்திலேயே ஆட்டம் க்ளோஸ். ஃபோனை வைத்ததும், அப்பா, நான் இந்த ஆளை பார்க்கணுமா? ஏன்? தினசரி எஃப்டிவி பார்க்குறவனோட உங்கள் பொண்ணு தினசரி வாழ்க்கையை நடத்தணும்னு விரும்புகிறீங்களா? ஜோக் பண்ணுறாம்மா, ரெண்டு பேரும் தனித்தனி டிவி வாங்கி வச்சு பார்த்துக்கோங்க. நீ ஹிஸ்ட்ரி பாரு, அவன் ஹிஸ்ட்ரி பார்க்கட்டும். என்னம்மா அடாவடித்தனமாக இருக்கு? இல்லைப்பா, இன்டலெக்சுவல் லெவல் இத்தனை வித்தியாசம் இருக்க வேண்டாம்ப்பா. நீங்கள் பார்க்க சொன்னால் பார்க்குறேன், ஆனால் இந்த ஆள் உச்சரிப்பே நல்லா இல்லை. ஆளை உடுமச்சி, இது என்ன வார்த்தை? தமாஷ்மா, மனசு நல்லா இருக்கணும். மனசு நல்லா இருந்தால் உச்சரிப்பு நல்லாவே இருந்திருக்கும்ப்பா. உங்கள் இங்கிலீஷ் எவ்வளவு பண்பட்டதாக இருக்குது. அன்னைக்கு அப்படித்தான். அவன் யார்? அகர்வால். ஸ்கூலுங்கிறான். டாக்டரேட் இன் பயோகெமிஸ்ட்ரி. எங்கிருந்தப்பா இந்த மியூசியம் பிறவிங்களெல்லாம் பிடிக்கிறீங்க? காரில் பக்கத்து சீட்டில் இருந்து செல்போன் ஒலித்தது. ராஜாராம்? ராஜா, நான் புருஷோத்தமன் பேசுகிறேன். எந்த புருஷோத்தமன்? என்னப்பா நீ என்னை மறந்துட்டியா? சரி சரி, தேவுங்கிற பையனை சாயங்காலம் வந்து உன்னை பார்க்க சொல்லியிருக்கேன், விவரம் சொல்லுவான். ஹலோ ஹலோ. அவ்வளவுதான், குரல் கரகரத்து கரைந்தது. புருஷோத்தமன் புருஷோத்தமன் என்று நினைவலைகளில் தேடினார். எந்த புருஷோத்தமன்? டெல்லியில் வேலை செய்தானே எனக்கு சீனியர், அவனா? அவன் இறந்து போய்விட்டானே. அமெரிக்காவில் ஒரு புருஷோத்தமன் இருக்கான். அவன் குரல் வேறு மாதிரி இருக்குமே. செல்லில் நம்பரை பார்த்தால் புதிதாக இருந்தது. வாரம் நாலு நாள் அப்பாவும் மகளும் மெரினாவில் மாலை வேளைகளில் மகாத்மாவிலிருந்து ஓவேசா வரை நடப்பார்கள். ரூபி சமர்த்தாக கூடவே வரும், லீஷை இழுக்காது. விசுக் விசுக்கென்று ஆட்டி ஆட்டிக்கொண்டு வயிறு தரையை தொட ஓட்டமும் நடையுமாக தொடரும். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பாள். சிமெண்ட் பெஞ்சில் சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு கடற்கரைக்கு சென்று கொஞ்ச நேரம் கால்களில் நண்டு குறுகுறுக்க நின்று விட்டு திரும்பி வருவார்கள். அப்போது, என்னப்பா மாப்பிள்ளை ஊர்வலம் நின்று போய்விட்டது, கொஞ்ச நாளாக யாரையும் காட்டலையே என்றாள். நீ தான் யாரை பார்த்தாலும் குறை சொல்கிறியே, நான் என்ன செய்வது? அதெப்படி? எனக்கு தகுந்த மாப்பிள்ளை பார்ப்பது தகப்பனாகிய உங்கள் கடமை என்பாள். தேஜு, எதற்காக என்னை இப்படி படுத்துகிறாய்? உன்னை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. சிம்பிள்ப்பா, என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள தகுதியுள்ள ஆள் இந்த உலகத்திலே இருப்பதாக தெரியவில்லை. தகுதியுள்ள ஆள் யார்? அவனை பார்த்தவுடனேயே பாடி கெமிஸ்ட்ரியே சொல்லிடும்பா. தேஜு, உனக்காக ஒருவன் பிறந்திருக்கிறான், வளர்ந்திருக்கிறான். ஆனால் அவனை இன்னும் நாம் சந்திக்கவில்லை. அவ்வளவே, அவன் அடுத்த தெருவிலே கூட இருக்கலாம். ஏன், இந்த கடற்கரையில் நாம் சந்திக்கும் அடுத்த இளைஞனாக கூட இருக்கலாம். விதி அவனை கொண்டு வந்து விடும் என்றார். ஹாய் என்ற ஒரு சத்தம். அப்போது திரும்பி பார்த்தாள், விளக்கு போட துவங்கிவிட்டார்கள். அதன் பிரமிப்பில் அவன் முகம் முழுவதும் தெரியவில்லை. ஒரு விதமான சில்ஹவுட் போலத்தான் தெரிந்தான். தலைக்கு பின் வெளிச்சம், வெள்ளிச்சிறகு போல தெரிந்தது. யார் நீங்கள்? என் பேர் தேவ். மிஸ்டர் புருஷோத்தமன் உங்களை பார்க்க சொன்னார். ஆ, செல்லில் தகவல் வந்தது. எந்த புருஷோத்தமன்? என்ன சார், புருஷோத்தமனை தெரியவில்லை என்கிறீர்கள்? அவர் உங்களை நன்றாக தெரியும் என்றார். வேலை விஷயமாகவா என்றார். இல்லை, உங்கள் குமாரத்தியை சந்திக்கிற விஷயமாக. என்ன பெயர் சொன்னாங்க? தேஜஸ்விடி. நல்ல பேர், பிரகாசம். தேஜஸ், தேசுடைய சக்கரம். தேசும் திறனும் திருவும் உருவும். பிரபந்தத்தில் 2291 பாட்டில் 2 வரியில் வருகிறது. தேசுதான் தேஜஸ் என்றான் அலட்சியமாக. ஒரு வாக்கியத்தில் தன் அறிவின் விஸ்தாரத்தை காட்டிவிட்டான். உட்காரலாமா, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்றான். இருவரும் வாயடைத்து நிற்க, நீங்கள் பேச மாட்டீங்களா தேஜஸ்வினி? அவன் குரல் வசீகரமாக இருந்தது. இப்போது அவனை முழுசாக பார்க்க முடிந்தது. சுருக்கமில்லாத வெளிர் நீளத்தில் கழுத்தை மூடும் பனியன் அணிந்திருந்தான். ஒரு மாதிரி ஆரஞ்சு வண்ணத்தில் அரை டிராயர் என்பதா, பெர்முடாஸ் முக்கால் டிராயர் என்பதா, நீண்ட கரங்களை முழங்காலில் வைத்திருந்தான். அப்போதுதான் தெரிந்தது அவருக்கு, தேஜுவும் அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருக்கிறாள் என்பது. பேச மாட்டீங்களா என்றான். பேசுவாளே தேஜ் என்றார் ராஜாராம். விதியை பற்றி பேசிக்கொண்டு வந்தீர்கள். விதி என்பது சர்வாதிகாரி, குற்றத்துக்கும் முட்டாள் தோற்றத்துக்கும் சொல்லும் சால்ஜாப்பு என்று சொல்லி ஒரு வாசகத்தை புரியாத மாதிரி சொன்னான். உடனே தேஜு ஆம்ரோஸ் பியர்ஸ் என்றாள். அட, நீங்களும் படித்திருக்கிறீர்களா? அதோடு நீங்கள் அனுசரித்து போகிறீர்களா என்றான். இப்போ நான் உங்களை சந்திக்க வந்தது விதியா? தேவ், என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க இப்போ? சென்னைக்கு ஒரு நாள் விஜயத்திற்காக வந்திருக்கிறேன். ராத்திரி 8 புறப்பட வேண்டும், ஆனால் அதை தள்ளிப்போட தீர்மானித்து விட்டேன். ஏன் என்றாள். தேஜஸ்வினியை சந்தித்து விட்டேனே. அரையிருட்டிலும் அவள் கண்ணம் சிவந்தது போல் தோன்றியது ராஜாராமுக்கு. நீங்கள் என்ன புத்தகம் படிப்பீங்கள் என்று கேட்டாள் தேஜஸ்வினி. என்ன புத்தகம் படிக்கலைன்னு கேளுங்கோ. கைலாஸ் காலனியில் எங்கள் இந்திரபுரிக்கு அடுத்து அங்கே ஒரு பெரிய லைப்ரரி இருக்கிறது, எல்லாம் படிப்பேன். எக்லெட்டிக்னு சொல்லலாம், அல்லது டைலண்டானிசம்னு சொல்லலாம். எனக்கு எந்த சப்ஜெக்டும் பிடிக்கும். ஆம்னி ஓரஸாக படிப்பேன். கடைசியாக என்ன படிச்சிங்க? சொன்னால் சிரிக்காதீங்க. சிரிக்கலை. தியாகராஜ சுவாமி கீர்த்தனைகள் ஒரு புத்தகமும், தியோடார் ஸ்டர்ஜியின் சிறுகதை தொகுப்பும். பலாப்பட்டறம் நினச்சிக்காதீங்க. நான் கூட ஒரே சமயத்தில் இரண்டு சம்பந்தமில்லாத புத்தகங்கள் படிப்பேன். குட். ஒரே மாதிரி சிந்தனை. தியாகராஜ சுவாமிகள் கீர்த்தனை அத்தனையும் அர்த்தம் புரிஞ்சு படித்தா எவ்வளோ உத்தமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க என்றார் ராஜாராமன். ஆமாங்க, பக்கல நிலைப்படி கரகரப்பிரியாவில் கீர்த்தனை இருக்குது. அதுக்கு அர்த்தம் தெரியுமா தேஜு? நான் சொல்கிறேன் என்றான் தேவ். பக்கத்தில் நின்றபடி ராமனுக்கு நீங்கள் சேவை செய்யும் மர்மத்தை எனக்கு தெரிவிக்கலாகாதா என்று கேட்கிறார். சீதை கிட்டையும் லக்ஷ்மணன் கிட்டையும் அவர்களை நேராக பார்த்தது போலவே ராஜாராமன் குறுக்கிட்டு, தேவ் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்று கேட்டார். இல்லைங்க. ஏன்? என்னை கல்யாணம் பண்ணி கொள்ள தகுதியுள்ள பெண் இந்த உலகத்தில் இருக்கிறாளா? தெரியவில்லை. தந்தையும் மகளும் பார்த்து கொண்டார்கள். அந்த அபிப்பிராயம் மாறும்போல் இருக்கு என்றான். டின்னருக்கு எங்கேயாவது போகலாமா? ஒன்று பண்ணுங்க, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் கொஞ்சமாவது டீசெண்டாக ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு வந்துடுறேன். ட்ராயரில் பார்த்தா ஜனங்க பயந்துக்கும். அரை மணியில் வந்துடுங்க, காத்திருக்கிறோம். பை என்று அவள் கையை தொட்டு விட்டு சென்றான். அவள் போனதும், ராஜாராம் என்ன கெமிஸ்ட்ரி வேலை செய்யுதா? ஆமாப்பா, முதல் தடவையாக எனக்கு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுப்பா. இந்த ஆளை பிடிக்கும் போல தோணுது. எனக்கும் பிடிச்சிருக்குமா. என்ன வேலை, சம்பளம் எல்லாம் விசாரிக்கலாம். முதல்ல அதெல்லாம் இப்போ முக்கியமில்லை அப்பா. அவன் என் கையை தொட்டானே, அந்த தொடல்லையே தெரியல, அத்தனை லேசாக இருந்தது. லேசான சூட்டிலேயே ஆயிரம் விஷயங்களை புரிய வச்சிட்டான்ப்பா. அவசரப்படாதே. அவசரமே இல்லைப்பா. இந்த கணத்துக்காகத்தான் நான் காத்திருந்தேன். நான் பிறக்கும்போதே தீர்மானிக்கப்பட்டது போல தோணுது. இதற்காகத்தான் மற்றதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல அவனை பகல் வெளிச்சத்தில் பார்க்கணுமா. இது என்னப்பா, புடவை செலெக்ஷனா? இப்போ என்ன சொல்கிற, ராத்திரியே கல்யாணம் வச்சுக்கணுங்கிறியா? இல்லை, ராத்திரியே கேட்டுடலாம். நட்சத்திர ஹோட்டலில் உச்சாணியில் இருந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒருவர் ட்ரம்பெட்டில் பழைய பாட்டு வாசித்து கொண்டிருந்தார். செர்ரி பிங்க் அண்ட் ஆப்பிள் பிளாசம், லூயி ஆம்ஸ்ட்ராங் பிரபலப்படுத்திய பாட்டு என்றான். அவள் உட்காரும் நாற்காலியை பாங்காக இழுத்து உட்கார வைத்து தான் உட்கார்ந்து மினுக்கார்டை மேய்ந்தான் தேவ். டின்னர் நான் கொடுக்கிறது என்றார் ராஜாராமன். அதில் எனக்கு அபிப்பிராய பேதமில்லை என்றான் தேவ். இப்போது ஒரு இளைஞர் கூட்டம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சினிமா பாட்டு வாசிக்க கன்னத்தில் ஒருத்தி என்றான். உங்களுக்கு தெரியாததே இல்லையா? எனக்கு தெரியாதது நிறைய இருக்கிறது, எல்லாம் பெரிய விஷயங்கள். உதாரணம், காலத்தின் ஆரம்பம் என்ன என்பது, கடவுள் காலத்துக்கு வெளிப்பட்டவரா என்பது என்றான். மேஜையில் வைத்திருந்த அனாவசிய மெழுகுவர்த்தியை ஒரு நிமிஷம் உற்று பார்த்து கொண்டிருந்தான். உங்கள் சொந்த ஊர் எது சொன்னாரே? கைலாஷ் காலனி, இந்திரபுரி. டெல்லி தானே என்றாள் தேஜஸ்வினி. அவன் அவளையே பார்த்து, மேலே கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாம் கேட்டுடுங்கோ. அம்மா அப்பா எங்கே இருக்காங்க, ஃபேமிலி எப்படி, எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன். முதல்ல இந்த நாரகாசத்துலேருந்து விடுதலை கிடைக்கட்டும் என்றான். அந்த இளைஞர்கள் சத்தம் போட்டு கைத்தட்டி கண்ணாபின்னா ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நான் போய் மேனேஜர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் என்று ராஜாராமும் எழுந்து லிஃப்டில் மறைந்தார். வாங்க என்று கண்ணாடி கதவை திறந்து கொண்டு ஓட்டலின் மொட்டை மாடிக்கு வந்தார்கள். ஏசிக்கான ராட்சச கூலிங் டவரில் நீர் வழிந்து கொண்டிருந்தது. சென்னையின் வாகன இயக்கம் தரையில் வெகு ஆழத்தில் தெரிந்தது. கைப்பிடி சுவரை தொட்டுக்கொண்டு விளிம்புக்கு வந்து வானத்தை பார்த்தான். விரலால் விண்ணில் தேடினான். அதோ என்ன பார்க்குறீங்க? ஆண்ட்ரமீடா கேலக்சி என்றான். இது ஒன்றுதான் ப்ளூ ஷேடு காட்டும். இது மில்கி கேலக்சியை விட பல மடங்கு பெரியது. இது தவிர மற்றதெல்லாம் ரெட் ஷேட் காட்டும். உங்களுக்கு அஸ்ட்ரானமியில் ஆர்வம் உண்டா? உண்டு, ஹேபிள்ஸ் லா தெரியும் என்றாள். அவளை அகலக்கண்ணால் பார்த்தான். அப்போலிருந்து ஏதோ சொல்ல விரும்புகிறீங்கன்னு தோணுது என்றான் தேவ். தேவ், ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டிங்களே. கேளுங்க. என்னை கல்யாணம் செய்திருப்பீங்களா? எனக்கு உங்களை வேறு எதுவும் கேட்க வேண்டாம். நீங்கள் யார், எந்த ஊர், பேர், குலம், கோத்திரம் எதுவும் கேட்க வேண்டாம் தேவ். நான் இத்தனை நாளாக உங்களைத்தான் தேடிக்கொண்டிருந்தேன், உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தேன். என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? தாராளமாக, நிச்சயம் பண்ணிக்கிறேன் தேஜஸ்வினி. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? என்னை கல்யாணம் பண்ணிக்க நீங்கள் செத்து போகணும். ஆ, என்ன உளறீங்க? ஆமாங்க, அப்போ தான் எங்கள் உலகத்துக்கு நீங்கள் வர முடியும். இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் அந்த பேரப்பட் சுவர் மேல் ஏறி விளிம்பில் நின்று கொண்டு இரண்டு கைகளையும் சிறகுகள் போல் விரித்து கொண்டான். தேவ் பார்த்து பார்த்து, இது என்ன பைத்தியக்காரத்தனம், விழுந்துடுவீங்க. ஓ மை காட் என்று அலறினான். தேஜஸ்வினி, சீ யூ. அவள் அவனை தடுப்பதற்குள் குதித்து விட்டான். விழவில்லை, பறந்து போனான். மீண்டும் மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.